26. ஒரு சீர்திருத்தப் பணி. த கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 451-460. கடைசி நாட்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஓய்வு நாள் சீர்திருத்தப் பணியைப் பற்றி ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தில் இவ்விதமாக முன்னுரைக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தைக் கைக்கொண்டு நீதியைச் செய்யுங்கள், என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரைச் சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும். ஏசாயா 56:1-2-6-7. இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களைச் சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களையல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். ஏசாயா 56:8 என்பதான வார்த்தைகள் கிறிஸ்தவ காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. சுவிசேஷத்தினால் புறஜாதியினர் சேர்க்கப்படுவது இதனால் முன்னிழலாக காட்டப்பட்டுள்ளது. ஓய்வு நாளை மேன்மைப்படுத்துபவர்களின் மீது ஒரு ஆசீர்வாதம் கூறப்பட்டது. இப்படியாக 4வது கற்பனையின் கட்டளையானது கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவற்றுடன் இந்த மகிழ்ச்சிமிக்க செய்தியானது அவருடைய ஊழியக்காரர்களால் தேசங்கள் அனைத்திற்கும் பிரசங்கிக்க வேண்டிய காலம் வரை தொடர்கிறது. சாட்சியாகமத்தைக் கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். ஏசாயா 8:16 என்று அதே தீர்க்கதரிசியினால் கர்த்தர் கட்டளையிடுகிறார். தேவனுடைய கற்பனையின் முத்திரை 4வது கற்பனையில் காணப்படுகிறது. 10 கற்பனையை கொடுப்பவரின் பெயரையும் பதவியையும் பார்வைக்கு கொண்டு வருகிறது. அவர் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் என்று அறிவித்து மற்றெல்லோருக்கும் மேலாக பக்திக்கும் தொழுகைக்கும் உரியவராக அவர் இருக்கிறார் என்னும் அவரது உரிமை பாராட்டுதலை அது அறிவிக்கிறது. இந்த கற்பனையைத் தவிர வேறு எந்த கற்பனையினாலும் அவரது அதிகாரத்தினால் கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்ட முடியாது. போப்பு மார்க்க வல்லமையினால் ஓய்வு நாள் மாற்றப்பட்டபோது அந்த முத்திரை கற்பனையிலிருந்து நீக்கப்பட்டது. 4வது கற்பனையில் உள்ள ஓய்வு நாளை சிருஷ்டிகரின் நினைவு சின்னமாகவும் அவரது அதிகாரத்திகாரத்தின் அடையாளமாகவும் உயர்த்தி எடுத்து கட்டுவதற்கு இயேசுவின் சீடர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். முரண்பாடுள்ள கோட்பாடுகளும் தத்துவ விளக்கங்களும் பெருகும்போது அனைத்து கருத்துக்களும் கோட்பாடுகளும் தத்துவ விளக்கங்களும் சோதிக்கப்படுதற்கு தேவனுடைய கற்பனை ஒன்றுதான் தவறாத நியதியாக உள்ளது. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. ஏசாயா 8:20 என்று தீர்க்கதரிசி கூறுகிறார்.
சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஏசாயா 58:1 என்ற கட்டளை மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது துன்மார்க்கமான உலகத்திற்கு என்று கொடுக்கப்படாமல் என்னுடைய ஜனங்கள் என்று கர்த்தர் எவர்களை குறிக்கிறாரோ அவர்களது மீறுதல்களுக்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஏசாயா 58:2. இங்கு தங்களை பற்றி தாங்களே நீதியுள்ளவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு வகுப்பினர் தேவனுடைய சேவையில் மிகுந்த ஆர்வத்தை வெளிக்காட்டுபவர்களாக தோற்றமளிக்கும் ஒரு வகுப்பினர் காட்சிக்கு கொண்டுவரப்படுகின்றனர். ஆனால் கடுமையாக பக்தி வினயமாக இருதயங்களை ஆராய்ந்து அறிபவரால் உண்டாகும் கடுமையான பக்தி வினயமான கடிந்து கொள்ளுதலானது அவர்களை தெய்வீக பிரமாணங்களை காலின் கீழிட்டு மிதிப்பவர்களாக உள்ளனர் என்பதை மெய்ப்பிக்கிறது. கைவிடப்பட்டு பின்னர் விட்டுவிடப்பட்ட சட்டதிட்டங்களை தீர்க்கதரிசி இவ்விதமாகச் சுட்டிக்காட்டுகிறார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய்கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவனென்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவனென்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்தப் பேச்சை பேசாமலிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்தரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58:12-14 வரை. இந்த தீர்க்க தரிசனம் நமது காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க வல்லமையினால் ஓய்வு நாள் மாற்றப்பட்ட போது கற்பனையில் விரிசல் உண்டாக்கப்பட்டது. ஆனாலும் அந்த தெய்வீக அமைப்பை எடுத்து கட்டுவதற்கான வேளை வந்திருக்கிறது. அந்த விரிசல் சரி செய்யப்பட்டு தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மீண்டும் உயர எழுப்பப்பட்டாக வேண்டும்.
சிருஷ்டிகரின் ஓய்வினாலும் ஆசீர்வாதங்களினாலும் பரிசுத்தப்படுத்தப்பட்டது ஓய்வு நாள். ஆதாமினால் அவனுடைய குற்றமற்ற தன்மையில் ஏதேனிலும் அவன் அந்த தனது மகிழ்ச்சிமிக்க தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னும் விழுந்து போனவனும் மனம் திரும்பினவனுமான ஆதாமினால் ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டிருந்தது. ஆபேல் முதல் நீதிமானான நோவா, ஆபிரகாம், யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் அனைவராலும் ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டிருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது விக்கிரக ஆராதனைக்கு நடுவில் அநேகர் தேவனுடைய கற்பனையைப் பற்றிய அறிவை இழந்திருந்தனர். ஆனால் இஸ்ரவேலர்களை கர்த்தர் விடுவித்த போது அவர்கள் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பயந்து அவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அவர் திரள் கூட்டத்திற்கு முன்பாக நடுங்க வைக்கும் கெம்பீரத்துடன் அவர் தமது கற்பனையை அறிபவர் தமது கற்பனையை அறிவித்தார்.
அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை பூமியில் தேவனுடைய கற்பனையைப் பற்றிய அறிவு பாதுகாக்கப்பட்டு 4வது கற்பனையிலுள்ள ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய பரிசுத்த நாளை காலின் கீழே மிதிப்பதில் பாவ மனிதன் வெற்றியடைந்த போதிலும் அப்படிப்பட்ட அவனது மேலாதிக்கத்தின் காலத்திலும் கூட அதற்கு மேன்மையை செலுத்தியிருந்த விசுவாசமுள்ள மக்கள் இரகசியமான இடங்களில் மறைந்திருந்திருந்தனர். சீர்திருத்தம் ஆரம்பமானதிலிருந்து ஒவ்வொரு தலைமுறையிலும் அதை கடைபிடிப்பதிலும் ஆசரிப்பதிலும் தொடர்ச்சியாக சிலர் இருந்தனர். அடிக்கடி மிந்தைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நடுவிற்கும் நடுவில் அவர்கள் இருந்த போதிலும் தேவனுடைய கற்பனையின் நித்தியத்துவத்திற்கும் சிருஷ்டிப்பின் ஓய்விலுள்ள பரிசுத்தமான கடமைக்கும் தொடர்ச்சியான ஒரு சாட்சி தாங்கி நின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டு வரும் நித்திய சுவிசேஷம் சம்பந்தமாக இந்த சத்தியங்கள் கிறிஸ்துவின் வருகையின் போது அவரது சபையை விசேஷப்படுத்தி காட்டும். ஏனெனில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும்.
பரிசுத்த ஸ்தலம் பற்றியும் தேவனுடைய கற்பனையின் மாறாத தன்மை பற்றியும் ஒளியைப் பெற்றுக்கொண்டவர்களுக்கு சத்தியத்தின் அமைப்பிலுள்ள அழகும் இசைவும் அவர்களது புரிந்து கொள்ளுதலுக்கென்று திறக்கப்பட்ட போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியினாலும் ஆச்சரியத்தினாலும் மிரப்பப்பட்டனர். இவ்வளவு விலையேறப்பெற்றதாக அவர்களுக்கு தோண்டின ஒளியானது மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டுமென்று அவர்கள் விரும்பினார்கள். அது மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதைத் தவிர வேறு விதத்தில் இருக்காதென்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் தங்களை கிறிஸ்துவின் அடியார்கள் என்று உரிமை பாராட்டின அநேகருக்கு உலகத்திலிருந்து அவர்களை வேறுபடுத்தி வைக்கக்கூடிய சத்தியங்கள் வரவேற்கப்படத்தக்கவையாக இல்லை. 4வது கற்பனைக்கு கீழ்ப்படிவது ஒரு தியாகத்தை கட்டாயப்படுத்துகிறது. எனவே அதிலிருந்து பெரும்பான்மையினர் பின்வாங்கினர்.
ஓய்வு நாளின் உரிமைகள் முன்வைக்கப்பட்டபோது அநேகர் உலகப்பிரகாரமான பார்வையுடன் காரணம் கண்டனர். நாங்கள் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்து வந்திருக்கிறோம். எங்களது பிதாக்களும் அதையே ஆசரித்திருக்கின்றனர். அநேக நல்லவர்களும் பக்திமிக்கவர்களுமான மனிதர்கள் அதை ஆசரித்திருந்தே மகிழ்ச்சியுடன் இறந்து போனார்கள். அவர்கள் சரியானவர்களாக இருந்திருந்தால் நாங்களும் சரியானவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த புதிய ஓய்வு நாளை ஆசரிப்பது எங்களை உலகத்திடமிருந்து இசைவற்றவர்களாக்கி வெளியே வீசி எறிந்துவிடும். அப்போது அவர்கள் மீது எங்களுக்கு செல்வாக்கு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்து வரும் உலகமனைத்திற்கும் எதிராக ஏழாம் நாளை ஆசரிக்கும் ஒரு சிறு கூட்டத்தினரால் எதை சாதித்துவிட முடியும்? இவ்விதமான வாதங்களினால்தான் யூதர்கள் கிறிஸ்துவை நிராகரித்ததை நியாயப்படுத்த முயன்றனர். பலிமுறைகளைச் செலுத்தியதால் அவர்களது பிதாக்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். அப்படியிருக்க அதே பாதையை பின்பற்றுவதனால் பிள்ளைகள் ஏன் இரட்சிப்பை காண முடியாது? அப்படியே லுத்தரின் காலத்தில் உண்மையான கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க விசுவாசத்தில் மரித்தனர். எனவே அந்த கத்தோலிக்கதம் இரட்சிப்புக்கு போதுமானது என்று போப்பு மார்க்கத்தினர் காரணம் காட்டினர். அப்படிப்பட்ட காரணம் காணுதல் சகலவிதமான சமய விசுவாசம் அல்லது பழக்கம் ஆகியவைகளின் முன்னேற்றத்திற்கும் வலிமை மிக்க தடையாக இருக்கும் என்பதை மெய்ப்பிக்கும்.
ஞாயிறு ஆசரிப்பு என்பது சபையால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கையாகவும் உலகெங்கும் பரவியுள்ள வழக்கமாகவும் நூற்றாண்டுகளாக உள்ளது என்றும் அநேகர் வற்புறுத்தினர். இந்த வாதத்திற்கு எதிராக ஓய்வு நாளும் அதன் ஆசரிப்பும் மிகப் பழமையானதும் அதிகமாக பரவினதுமாக இருந்து அது பூமி எந்த அளவிற்கு மூப்புடையதாக உள்ளதோ அந்த அளவிற்கு தேவனுடையதாகவும் தேவ தூதர்களினுடையதாகவும் அங்கீகரிப்பை உடையதாகவும் உள்ளது என்று காட்டப்பட்டது. பூமிக்கு அஸ்திவாரமிட்டபோது, விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினபோது, தேவபுத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தபோது ஓய்வு நாளின் அஸ்திவாரம் இடப்பட்டது. இந்த அமைப்பு நமது பக்தியை நன்கு கோரலாம். அது மனித அதிகாரத்தினால் அபிஷேகம் பண்ணப்படாமலும் மனித பாரம்பரியங்களைச் சாராமலும் உள்ளது. அது நீண்ட ஆயுசுள்ளவரால் ஏற்படுத்தப்பட்டு அவரது நித்திய வார்த்தையினால் கட்டளையிடப்பட்டிருந்தது.
ஓய்வு நாள் சீர்திருத்தம் பற்றி மக்களின் கவனம் அழைக்கப்பட்டபோது புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை மாற்றி அதைப்பற்றி விசாரிப்பவர்களின் மனங்களை அமைதிப்படுத்துவதற்கு மிகச் சிறப்பாக பொருந்தக்கூடிய விதத்தில் விளக்கங்களை அதன் சாட்சியின் மீது வைத்தனர். தங்களுக்கென்று வேதவாக்கியங்களை ஆராயாதவர்கள் தங்களது விருப்பங்களுக்கு இசைவாக இருந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்வதில் திருப்தி உள்ளவர்களாக இருந்தனர். வாதம், குதர்க்கம், பிதாக்களின் பாரம்பரியங்கள், சபையின் அதிகாரம் ஆகியவைகளினால் சத்தியத்தை கவிழ்க்க அநேகர் முயன்றனர். நான்காவது கற்பனையின் சொல்லுகிற தன்மையை பாதுகாக்க அதற்காக பரிந்து பேசுபவர்கள் அவர்களது வேதாகமங்களுக்கு ஏவப்பட்டனர். சத்திய வார்த்தையை மட்டுமே ஆயுதமாக கொண்டிருந்த தாழ்மையான மனிதர்கள் கற்றறிந்த மனிதர்களின் தாக்குதல்களை சமாளித்து நிற்கவே தங்களுடைய நூதனமான பேச்சுத் திறமை, பள்ளிகளிலிருந்த தந்திரம் ஆகியவைகள் வேத வாக்கியங்களில் தேர்ந்திருந்த நேர்மையும் எளிமையுமிக்க மனிதர்களுக்கு எதிராக வல்லமையற்றதாக இருந்ததை அவர்கள் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் கண்டனர்.
அவர்களுக்கு சாதகமாக வேதாகமச் சான்று இல்லாமலிருந்தபோது அநேகர் தங்களது களைப்பில்லாத பிடிவாதத்துடன் இதே காரணத்தால் கிறிஸ்துவிற்கும் அவரது சீடர்களுக்கும் எதிராக எவ்விதமாக செயல்படுத்தப்பட்டது என்பதை மறந்தவர்களாக நமது பெரிய மனிதர்கள் இந்த ஓய்வு நாள் கேள்வியை ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று கேட்டனர். ஆனால் நீங்கள் நம்புவது போலச் சிலர் நம்புகின்றனர். அதனாலேயே உலகத்திலுள்ள கற்றறிந்த மனிதர்கள் அனைவரும் தவறாகவா உள்ளனர்? நீங்கள் மட்டும் சரியானவர்களா? அப்படி இருக்க முடியாது என்றனர்.
இப்படிப்பட்ட வாதங்கள் அனைத்தையும் மறுப்பதற்கு வேதவாக்கியங்களின் போதனைகளையும் எல்லா காலங்களிலும் கர்த்தர் தமது மக்களுடன் ஈடுபாடு கொண்டிருந்த வரலாற்றையும் குறிப்பிடுவது மட்டுமே அவசியமாக இருந்தது. எவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரது சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மூலமாக தேவன் பேசிச் செயலாற்றுகிறார். தேவைப்பட்டால் பலரும் அறிந்த பாவங்களை கடிந்து கொள்ள அஞ்சாதவர்கள் மூலமாக சுவையற்ற வார்த்தைகளில் பேசுகிறார். கற்றறிந்த மனிதர்களையும் மேலான பதவியில் உள்ளவர்களையும் சீர்திருத்த இயக்கங்களை நடத்துவதற்கு தெரிந்து கொள்ளாத காரணம் என்னவெனில், அப்படிப்பட்டவர்கள் அவர்களது மன நம்பிக்கைகள், கோட்பாடுகள், இறையியல் மறைகள் ஆகியவைகளை நம்பி தேவனால் போதிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று உணர்கின்றனர். ஞானத்தின் ஆதாரமாயிருப்பவருடன் உள்ள ஒரு நேரடியான உறவு மட்டுமே வேதவாக்கியங்களை புரிந்து கொள்ளவும் விளக்கவும் தகுதியுடையதாக இருக்கின்றன. குறைவான பள்ளிக்கல்வியை உடையவர்கள் சில சமயங்களில் சத்தியத்தை அறிவிக்கும்படி அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருப்பதினாலும் அல்லாமல், அவர்கள் போதிக்கப்பட முடியாத அளவிற்கு சுய நிறைவு இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் பள்ளியில் பயிலுகின்றனர். அவர்களது பணிவும் கீழ்ப்படிதலும் அவர்களை பெரியவர்களாக்குகிறது. தேவனுடைய சத்தியத்தை பற்றிய அறிவை அவர்களிடம் ஒப்படைப்பதில் ஒரு மேன்மையை தேவன் அவர்கள் மீது வைக்கிறார்.
அதை ஒப்படைக்கும் போது உலகப்பிரகாரமான மேன்மையும் பெரிய மனிதன் என்னும் தன்மையும் அடையாளம் தெரியாதவைகளாக மூழ்கிவிடுகின்றன.
பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய கற்பனை ஆகியவைகளைப் பற்றிய சத்தியங்களை அட்வென்டிஸ்டுகளில் பெரும்பான்மையானவர்கள் நிராகரித்து அட்வென்ட் இயக்கத்தின் மீதிருந்த அவர்களது விசுவாசத்தை அநேகர் மறுதலித்து அந்த ஊழியத்துடன் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் சரியற்றதும் முரண்பட்டதுமான நோக்குகளை பொருத்தினர். கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை திரும்பத் திரும்ப குறிக்கும் தவறுகளுக்குள் சிலர் நடத்தப்பட்டனர். இரண்டாம் வருகையை குறிக்கும் தீர்க்க தரிசன காலம் இருக்கவில்லை என்பதை பரிசுத்த ஸ்தலம் என்னும் பொருளின் மீது இப்போது வீசிக் கொண்டிருக்கும் ஒளி அவர்களுக்கு காட்டியிருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அந்த ஒளியை விட்டு விலகி கர்த்தரின் வருகையை எதிர்நோக்கி அதற்கான நேரத்தை குறித்து ஒவ்வொரு தடவையிலும் ஏமாற்றமடைந்தனர்.
தெசலோனிக்கேய சபை கிறிஸ்துவின் வருகையை பற்றிய தவறான நோக்கினை பெற்றுக்கொண்டபோது அவர்களுடைய நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தேவனுடைய வார்த்தையினால் கவனமாகச் சோதிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கூறினார். கிறிஸ்துவின் வருகைக்கு முன் நடைபெற வேண்டிய தீர்க்க தரிசன நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவருடைய நாளில் அவரை எதிர்பார்ப்பதற்கான ஆதாரம் எதுவும் அவர்களுக்கு இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு காட்டினார். எவ்விதத்தினாலும் என்பது அவரது எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தது. வேதவாக்கியங்கள் அனுமதிக்காத எதிர்பார்ப்பை அவர்கள் வழக்கப்படுத்தினால் தவறான ஒரு செயலை பின்பற்றும்படி அவர்கள் நடத்தப்பட வேண்டிய நிலை உண்டாகும். அவிசுவாசிகளினால் உண்டாகும் ஏளனத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாக நேரிடும். அதனால் அதைரியத்திற்கு இடமுண்டாக்கக்கூடிய அபாயத்திற்குள்ளாக நேரிடும். அவர்களது இரட்சிப்பிற்கு அத்தியாவசியமான சத்தியங்களின் மீது சந்தேகமடையக்கூடிய சோதனைகளுக்கு உள்ளாவார்கள். தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலன் கொடுத்த எச்சரிப்பில் கடைசி காலத்தில் வாழ்பவர்களுக்கான முக்கியமான பாடம் அடங்கியிருந்தது. கர்த்தருடைய வருகையின் ஒரு குறிப்பான நேரத்தின் மீது தங்களுடைய விசுவாசத்தை வைக்காதவரை அவர்களால் ஆயத்தம் செய்யும் பணியும் வைராக்கியமும் அக்கறையும் உள்ளவர்களாக இருக்க முடியாது என்று அநேக அட்வென்டிஸ்ட் இயக்கத்தினர் உணர்ந்தனர். ஆனால் அவர்களது நம்பிக்கைகள் அழிக்கப்படுவதற்கென்று மறுபடியும் மறுபடியும் உணர்ச்சியால் தூண்டப்படும்போது தீர்க்க தரிசனங்களின் பெரும் சத்தியங்களால் நன்கு உணர்த்தப்பட முடியாத அளவிற்கு அவர்களது விசுவாசம் அப்படிப்பட்ட அதிர்ச்சியை பெறுகிறது.
முதலாம் தூதை கொடுக்கும் பணியில் நியாயத்தீர்ப்பிற்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் பற்றிய அந்த தூதை அடிப்படையாகக் கொண்டு கணிக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசன காலங்கள் 1844 வருடம் இலையுதிர்காலம் 2300 நாட்களின் முடிவை வைத்திருந்ததானது கண்டனமற்றதாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன காலங்களின் ஆரம்பம், முடிவு ஆகியவைகளைப் பற்றிய புதிய தேதிகளை கண்டறிவதற்காக திரும்பத் திரும்பச் செய்யப்பட்ட முயற்சிகளும், இந்த நிலைகளைத் தாங்குவதற்கு தேவையாக இருந்த சரியற்ற காரணம் காட்டுதலும் மனங்களை நிகழ்கால சத்தியங்களிலிருந்து தூரமாக நடத்துவது மட்டுமின்றி அந்த தீர்க்க தரிசனங்களை விளக்கும் எல்லா முயற்சிகளின் மீதும் கண்டனத்தை வீசுகிறது. இரண்டாம் வருகைக்கென்று எந்த அளவிற்கு அதிகமாக ஒரு நேரம் குறிக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக அது சாத்தானின் நோக்கங்களுக்கு சாதகமாக அமைகிறது. அந்த நேரம் கடந்து சென்ற பின் அதற்காக பரிந்து பேசுபவர்களுக்கெதிராக அவன் பரிகாசத்தையும் கண்டனத்தையும் தூண்டிவிட்டு, இப்படியாக 1843 1844 நிகழ்ந்த பெரும் அட்வந்த இயக்கத்தின் மீது நிந்தையை சுமத்துகிறான். இந்த தவறில் பிடிவாதமாக இருப்பவர்கள் இறுதியில் கிறிஸ்துவின் வருகைக்கென்று மிகவும் அதிக தூரமான ஒரு நாளை குறிப்பிடுகின்றனர். இப்படியாக அவர்கள் ஒரு தவறான பாதுகாப்பில் இளைப்பாறும்படி நடத்தப்பட்டு அது காலம் கடந்துவிட்டது என்கிற வரை அநேகர் வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்க மாட்டார்கள்.
பண்டைய இஸ்ரவேலர்களின் வரலாறானது அட்பந்து அமைப்பின் கடந்த கால அனுபவத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமாக உள்ளது. இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்திலிருந்து நடத்தியதைப் போலவே மிகவும் பெரிய அட்வந்து இயக்கத்திலும் நடத்தினார். எபிரியர்களின் விசுவாசமானது செங்கடலில் சோதிக்கப்பட்டது போலவே மிகவும் பெரிய அந்த ஏமாற்றத்தினால் அட்வந்திஸ்டுகளின் விசுவாசமும் சோதிக்கப்பட்டது. அவர்களது கடந்த கால அனுபவத்தில் அவர்களுக்கு வழிகாட்டியிருந்த கடத்தின் மீது அவர்கள் இன்னும் நம்பிக்கையுடையவர்களாக இருந்திருந்தார்களானால் தேவனால் உண்டாகக்கூடிய இரட்சிப்பை அவர்களால் கண்டிருந்திருக்க முடியும். அந்த பணியில் அனைவரும் ஐக்கியப்பட்டவர்களாக இருந்து 1844 பெற்றுக்கொண்ட முத்தூதை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அறிவித்திருந்தால் அவர்களது முயற்சிகளுடன் சேர்ந்து கர்த்தரும் பலமாக கிரியை செய்திருந்திருப்பார். உலகத்தின் மீது ஒரு ஒளிவெள்ளம் பாய்ந்திருக்கும். பல வருடங்களுக்கு முன்பாகவே பூமியின் குடிகள் எச்சரிக்கப்பட்டிருந்திருப்பார்கள். இறுதிப்பணி முடிவடைந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மக்களின் மீட்பிற்காக வந்திருந்திருப்பார்.
இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிய வேண்டுமென்பது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. அவர்களை நேரடியாக கானான் தேசத்திற்குள் நடத்தி ஒரு பரிசுத்தமான மகிழ்ச்சிமிக்க மக்களாக மாற்றியமைக்க அவர் விரும்பினார். ஆனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று. மருள விழுகையினால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்தில் பிரவேசிக்கும்படி மற்றவர்கள் எழுப்பப்பட்டனர். அதேவிதமாக கர்த்தருடைய வருகையும் நீண்ட காலம் தாமதிக்கப்பட வேண்டும் என்பதும் பாவமும் வருத்தமுமிக்க இந்த உலகில் அவரது ஜனங்கள் அநேக வருடங்கள் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. ஆனால் அவநம்பிக்கை தேவனிடமிருந்து அவர்களை பிரித்தது. அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்த பணியை அவர்கள் செய்ய மறுத்ததினால் அந்த தூதை அறிவிக்க மற்றவர்கள் எழுப்பப்பட்டனர். எச்சரிப்பை கேட்பதற்கு பாவிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவனுடைய வாதை ஊற்றப்படுவதற்கு முன் அவருக்குள் ஒரு அடைக்கலத்தை காணவும் வேண்டி இந்த உலகத்தின் மீதுள்ள இரக்கத்தினால் இயேசு அவரது வருகையை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
கடந்து போன காலங்களில் இருந்தபடியே அந்த காலங்களிலுள்ள பாவங்களையும் தவறுகளையும் கண்டிக்கும் ஒரு சத்தியம் முன்வைக்கப்படுவது எதிர்ப்பை எழும்பச் செய்யும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். யோவான் 3:20. மனிதர்கள் தங்களின் நிலை வேதவாக்கியத்திற்கு இசைவானதாக இல்லை என்பதைக் காணும்போது தங்களது அனைத்து தவறான வழிகளின் நிலைமையையும் தொடர அநேகர் தீர்மானம் செய்து பெரும்பான்மை இல்லாத சத்தியத்தின் சார்பில் நிற்பவர்களின் சுபாவத்தையும் நோக்கத்தையும் தீய ஆவியுடன் தீவிரமாக தாக்குகின்றனர். யுகங்கள் நெடுகிலும் இதே கொள்கை தொடரப்பட்டுள்ளது. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் எலியா என்று அறிவிக்கப்பட்டது. எரேமியா ராஜ துரோகி என்னப்பட்டான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சத்தியத்திற்கு உண்மையான பக்தி உள்ளவர்களாக இருந்தவர்கள் துரோகம் செய்பவர்கள் என்றும் மதவிரோதிகள் என்றும் பிரிந்து செல்லும் குணமுடையவர்கள் என்றும் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றனர். மேலும் அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்களை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையில்லாத திரள் கூட்டமானவர்கள் நாகரிகமான பாவங்களை கண்டிப்பதற்கு துணிபவர்களுக்கு எதிராக கேள்வி கிடமற்ற எளிதில் நம்பக்கூடிய குற்றச்சாட்டுகளை பெறுவார்கள். இப்படிப்பட்ட ஆவியானது மேலும் மேலும் அதிகரிக்கும்.
நாட்டின் சட்டங்கள் தேவனுடைய கற்பனைகளுடன் முரண்படும்போது தேவனுடைய கற்பனைகள் அனைத்திற்கும் எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தீங்கு செய்பவர்களாக எண்ணப்பட்டு நிந்தையையும் தண்டனையையும் சந்திக்க துணிய வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது.
இதன் காரணமாக சத்தியத்தின் ஊழியக்காரனின் கடமை என்ன? அதன் உரிமைகளிலிருந்து விலகிச் செல்லுவதற்கும் அல்லது தடுப்பதற்கும் மனிதர்களை எழுப்புவதே அதன் விளைவாக இருப்பதனால் சத்தியம் பிரசங்கிக்கப்படக்கூடாததாக உள்ளது என்று அவன் தீர்மானிக்கலாமா?
அப்படியல்ல. அது முந்திய சீர்திருத்தக்காரர்கள் அடைந்திருந்ததை விட அதிகமான எதிர்ப்பை நிறுத்தி வைப்பதற்கு அதிகப்படியான எவ்விதமான காரணமும் அவனிடம் இல்லை. பின்வரும் தலைமுறையினரின் நன்மைக்காக பரிசுத்தமானவர்கள், இரத்த சாட்சிகள் ஆகியோரின் விசுவாச அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது. தேவனுக்குச் சாட்சியாக நிற்கும்படி அழைக்கப்பட்டுள்ளவரின் தைரியத்தை தூண்டிவிடுவதற்காக பரிசுத்தத்திற்கான அந்த உயிருள்ள உதாரணங்களும் அசையாத நேர்மையும் இறங்கி வந்துள்ளன. அவர்கள் தங்களுக்கு மட்டுமென்று கிருபையையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மூலமாக உலகம் தேவனைப் பற்றிய அறிவினால் ஒளியடைய வேண்டும் என்பதற்காக அவைகளை பெற்றிருந்தனர். இந்த தலைமுறையிலுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக அவர் ஒளியை கொடுத்திருக்கிறாரா? அப்படியானால் அவர்கள் அந்த ஒளியை உலகத்தில் பிரகாசிப்பதற்காக செயலாற்ற வேண்டும்.
இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதைக் கேள். உன் வாயைத் திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார் எசேக்கியேல் 3:7-8.
சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஏசாயா 58:1 என்பது இந்த நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக உள்ளது.
மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்குச் சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்குச் சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டுத் திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். எசேக்கியேல் 3:17-19 என்று கூறும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் பக்தி வினயமும் பயங்கரமுமிக்க பொறுப்பு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிக்கு இருந்தது போன்ற பொறுப்பு சத்தியத்தின் ஒளியை பெற்றுக்கொண்டவனுக்கு அவனது வாய்ப்பு பிரிவடைந்து செல்லும் தூரமெங்கிலும் அறிவிக்கின்ற பக்தி வினயமும் பயங்கரமுமிக்க பொறுப்பாக உள்ளது.
சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவதும் அதை பறைசாற்றுவதுமாகிய இரு காரியங்களிலுமுள்ள பெரும் தடை என்னவென்றால் அதில் வசதியின்மையும் அவமானமும் சம்பந்தப்பட்டுள்ளது என்னும் உண்மையாகும். சத்தியத்திற்கு எதிராக உள்ள இந்த ஒரே ஒரு வாதம் மட்டும் அதன் பரிந்து பேசுபவர்களால் ஒருபோதும் மறுக்க முடியாததாக உள்ளது. ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான அடியார்களை இது அதைரியப்படுத்துவதில்லை. அவர்கள் கூறும் சத்தியம் மக்களால் விரும்பப்படுவதற்காக காத்திருப்பதில்லை. அவர்களது கடமையைப் பற்றி மனதிருப்தியடைந்தவர்களாக அவர்கள் நன்கு யோசித்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:17. இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான் என்று பண்டைய முதியவரான பவுல் அப்போஸ்தலனுடன் சேர்ந்து எண்ணுகின்றார். மத சம்பந்தமான காரியங்களில் கொள்கைகளை விட சட்டங்களின்படி செயல்படுபவர்கள் அவர்களது தொழில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் உலகத்தை சேவிக்கிறவர்களாகவே உள்ளனர் என்பது சரியாக இருக்கிறது என்பதனாலேயே நாம் சரியானதை தெரிந்து கொண்டு விளைவுகளை தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். கொள்கை, விசுவாசம், துணிவு ஆகியவை உள்ள மனிதர்களுக்கு உலகம் அதன் பெரும் சீர்திருத்தத்திற்காக கடமைப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட மனிதர்களால் இந்த காலத்திற்குரிய சீர்திருத்தங்களின் ஊழியம் முன் சென்றாக வேண்டும். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள்.
பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டுமயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறைதோறும் இருக்கும். ஏசாயா 51:7-8 என்கிறார் ஆண்டவர்.